இன்றைய தேர்தல் முடிவு இந்திய அளவிலாகட்டும் தமிழ்நாட்டு அளவிலாகட்டும் உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன, எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவை?
தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளித்தன என்று சொன்னால் மிகையாகாது. இந்த அளவுக்கு அனைத்து இந்திய கர்நாடக முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. எனவே அது ஒரு மிக ஒரு ஒரு பின்னடைவை தந்திருக்கின்றது என்று நான் சொன்னால் மிகையாகாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பின்னடைவுக்கு அதிமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம், அதற்கு பல காரணங்களை சொல்வார்கள். ஆனால் இந்த தமிழகத்திலே நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேறு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்ற வேண்டும் வகையில் என்னுடைய கருத்து என்னவென்றால், தேர்தல் ஆணையம் அதிமுக வந்து வேறு எந்த பெரிய அரசியல் கட்சிகளுடனும் கூட்டு வைக்கவில்லை, தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு வைத்து விட்டதுதான் இந்த முடிவு வந்திருக்கின்றது. இப்படி ஏன் நான் சொல்கின்றேன் என்றால், ஆரம்ப காலகட்டத்திலே வாகன சோதனை என்ற பெயரிலே சின்ன சிறு வியாபாரிகள் கொண்டு சென்ற வியாபார பணங்களை எல்லாம் பறிமுதல் செய்த தேர்தல் ஆணையம் கடைசி ஒரு வாரம் எந்த வாகன சோதனையும் தமிழகத்திலே நடைபெறவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த உடனேயே 144 தடை உத்தரவை போட்டார்கள். மிக விரிவாக நன்கு திட்டமிட்டு ஒரு தொகுதிக்கு 60% வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைத்தார்கள் என்பது உண்மை. பணத்திற்காக தமிழர்கள் இப்படி செய்வார்களா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் தமிழர்களுடைய பண்பாடு என்னவென்றால், பணத்தை கை நீட்டி வாங்கிவிட்டால் அதற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதும் அந்த மிக கேவலமான ஒரு பண்பாடு. இது தேர்தல் களத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது இந்த பின்னடைவுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்று மிகையாகாது.
தமிழக தேர்தல் முடிவுகளுக்கு நீங்கள் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அகில இந்திய அளவில் வந்திருக்கும் தேர்தல் முடிவுகள் பாஜகவின் மிக பெரும் வெற்றி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அகில இந்திய அளவிலே இன்று வந்த தேர்தல் முடிவுகளில் பாஜக தலைமையிலான கூட்டணி மிக அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்று இருக்கின்றது. நாங்கள் இதை எப்படி பார்க்கின்றோம் என்றால், இரண்டு விஷயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, கடந்த 2-3 ஆண்டுகளாகவும் மிகவும் நன்கு திட்டமிட்டு நரேந்திர மோடியை மையமாக வைத்து, இது ஏதோ ஒரு அமெரிக்க முறையிலே நடைபெறக்கூடிய ஜனாதிபதி முறை தேர்தல் போன்று ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். அவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களில் நிறைய பொய்மைகள் இருந்தது. ஆனால் இதை சரியான முறையில் அதற்கு சமமாக எதிர்கொள்ள வேண்டிய காங்கிரஸ் கட்சி, நான் ஒரு மோசமான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அது தூங்கி கொண்டிருந்தது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், பல தளங்களில் காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சி செய்யக்கூடிய மராட்டிய மாநிலம் வளர்ச்சியடைந்திருக்கின்றது. ஆனால் அதைவிட குறைவான வளர்ச்சி உள்ள குஜராத்தை காட்டி நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் டெல்லியிலே பிரதமரானால் தேனாரும் பானாரும் இந்தியாவில் ஓடும் என்ற ஒரு சித்திரத்தை வரைந்து விட்டார்கள். இது போன்ற ஒரு பரப்புரையில சாதாரண மக்களும் அதனால் ஈர்க்கப்பட்டார்கள் என்பது ஒரு உண்மைதான், அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த செய்தி என்னவென்றால், இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடு. பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பல்வேறு விஷயங்களிலே, உதாரணமாக வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும், அல்லது வந்து டிஃபென்ஸாக இருக்கட்டும், அல்லது குறிப்பாக நிதி மேலாண்மையாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில மிகப்பெரிய வேறுபாடுகள் அதிகமாக கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்னுடைய தாராளமயமாக்கல், அந்நிய முதலீடை இங்கே அனுமதித்தல், இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையும் தான். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், மதசார்பின்மை சம்பந்தப்பட்ட தொடர்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 இடங்களில் பாஜக 72 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம், நாம் தெளிவாக அந்த தேர்தல் முடிவுகளை ஆய்வு செய்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்திருக்கின்றது. அங்கே சமாஜ்வாதி கட்சி சில வாக்குகளை எடுத்து சென்றிருக்கின்றது, பகுஜன் சமாஜ் கட்சி இன்னும் கொஞ்சம் எடுத்து சென்றிருக்கின்றது, ஆம் ஆத்மி அந்த வாக்குகளில் சிலவற்றை பிரித்திருக்கின்றது, அதே போல காங்கிரஸும் பிரித்திருக்கின்றது. நான் என்ன சொல்ல வேண்டேன் என்றால், பிஜேபியினுடைய கொள்கைக்கு நேர்முரணான மதசார்பற்ற கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டு நின்றதின் காரணமாகவும் இந்த வெற்றி பாஜகவுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தலோடு முட்டுப்புற போவதில்லை. தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம், அது மக்களுடைய தீர்ப்பு என்ற அடிப்படையில் அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இதனால் நாங்கள் ஒன்றும் தளர்ந்து போக போறதில்லை. இதைவிட பெரும் தோல்விகளை அடைந்த கட்சிகள் எல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று எதிர்காலத்தில் வரும். இந்தியாவினுடைய மதசார்பற்ற ஜனநாயக அடித்தளம் பலமானது, அதை ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலமாகவே தலைகீழாக மாற்ற முடியும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நாம் முழு நம்பிக்கையுடன் இந்த நாடு தொடர்ந்து மதசார்பற்ற ஜனநாயக நாடாக இருக்கும், அதற்காக தொடர்ந்து இன்னும் கடுமையாக உழைப்போம். செக்யுலர் போர்சஸ் மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைவதற்கு இது சரியான ஒரு தருணமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து.
நீங்கள் கூறினீர்கள் தமிழ்நாட்டில் பண விநியோகம் என்பது ஒரு முக்கிய காரணியாக இருந்தது என்று. வெறும் பணத்தை வைத்து மட்டுமே இவ்வளவு பெரிய வெற்றியை ஆளும் அதிமுக பெற்றுவிட்டது என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
பணம் ஒரு மிக முக்கியமான காரணம், அதை மறுக்கவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு அதிமுக வந்து எந்த கூட்டணி பலமும் இல்லாமல் தனியாகத்தான் போட்டியிட்டது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவு பெறக்கூடிய, அதாவது அதிமுகவுக்கும் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போதும் அதிமுக ஜெயித்திருக்கின்றது என்றால் நான் மிக தெளிவாகவே சொல்கின்றேன். இந்த 200 ரூபாய் இரட்டை இலை, இது ஒரு பெரிய அளவில் வேலை செய்திருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி மிக நுட்பமாக திட்டமிட்டு ஒரு தொகுதியில் 60 விழுக்காடு வாக்காளர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்.
இந்த உங்களுடைய பார்வை, உங்களுடைய விமர்சனம், உங்களுடைய இந்த வியாக்கியானம் என்பது ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தை, குறிப்பாக தமிழ்நாட்டு தேர்தல் முறையையே கேலி செய்வதாக இருக்கிறது என்று யாராவது விமர்சித்தால் அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
நான் சொல்வது யதார்த்த நிலை. நான் கேட்கின்றேன், தேர்தல் ஆணையம் 144 தடை உத்தரவு சட்டத்தை, ஊரடங்கு உத்தரவு சட்டத்தை தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தவுடன் பிறப்பிப்பதற்கு என்ன நியாயமான காரணம் இருக்கின்றது? அவர்கள் சொல்கிறார்கள், பண விநியோகத்தை தடுப்பதற்காக தான் நாங்கள் இந்த 144 சட்டத்தை போட்டோம் என்று. நான் திரும்ப கேட்கின்றேன், பணத்தை விநியோகம் பண்றதுக்கு 2 பேர் போதும், ஆனால் அந்த பண விநியோகத்தை தடுப்பதற்கு 4-5 பேர் தேவை. இந்த 4-5 பேர் போகும்போது அவர்கள் மீது 144 பாயும். களத்தில் இருந்தவன் என்ற முறையில் சொல்கின்றேன், இந்தந்த ஊரில் இந்தந்த பகுதியில் பண விநியோகம் நடக்கின்றது, உடனே நடவடிக்கை எடுங்கள் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிக்கும் போதெல்லாம் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தார்கள் என்பதும் யதார்த்தமான சூழல். இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும். நான் ஒன்றும் இதை கிண்டலாக சொல்லவில்லை, ஜனநாயகத்தை கிண்டல் செய்யலை. ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். இது போன்று பண விநியோகம் செய்து, அது இன்னைக்கு அதிமுகவாக இருக்கலாம், நாளைக்கு வேறொரு கட்சியாக இருக்கலாம், நாளை நின்று இன்னொரு கட்சியாக இருக்கலாம், இது முற்றிலும் ஒழிக்கப்பட்டால்தான் உண்மையான ஜனநாயகம் மலரும் என்பது என்னுடைய கருத்து.
இது நீங்கள் இந்த தேர்தலில் தோற்றுவிட்டீர்கள், அதற்கு ஒரு சால்ஜாப்பு சொல்லி தப்பிக்க பார்க்கிறீர்கள் என்கிற எதிர்த்தரப்பின் விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில் என்ன?
இது சால்ஜாப் அல்ல, யதார்த்தமான ஒரு நிலையை தான் நான் சொல்கின்றேன். இந்த தேர்தல் அதிமுக வந்து தமிழகத்தில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு இதை தவிர வேறு காரணங்களை சொல்ல முடியாது. இதை நான் எப்படி சொல்ல வருகின்றேன் என்றால், இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பல்வேறு தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதற்காக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால், நியாய விலை கடைகளில் சரியான பொருட்கள் சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை, கடைக்கு சென்று ஏமாந்து திரும்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது, எங்களுடைய பகுதியில் சரியான குடிநீர் வசதி செய்யப்படவில்லை, அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை, அதே போல வரலாறு காணாத மின்வெட்டின் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். இந்த கோபம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அளவுக்கு அதிமுக வெற்றி பெற்றதற்கு வேறு காரணத்தை நிச்சயமாக சொல்லவே முடியாது.
அப்படியானால் தமிழக வாக்காளர்கள் வெறும் காசுக்கு தங்களுடைய வாக்குரிமையை விற்றுவிட்டார்கள் என்று சொல்கிறீர்களா?
ஒரு சாரார் கணிசமான சாரார் அதை செய்திருக்கின்றார்கள் என்பதை தவிர வேறு காரணத்தை நாம் சொல்ல முடியாது.
இதற்கு ஆதாரம் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா, இல்லை போகிற போக்கில் சொல்கிறீர்களா?
நிச்சயமாக ஆதாரங்கள் இருக்கின்றன. நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினர்கள், கூட்டணிக்கு அப்பாற்பட்டு வேறு கட்சிகளில் போட்டியிட்டவர்கள் கூட இதே அனுபவத்தை பகிர்ந்திருக்கின்றார்கள். என்னவென்றால், ஒரு பகுதியிலே பண விநியோகம் செய்கின்றார்கள் என்று சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக தமிழகத்தில் வாக்குரிமை உங்களுடைய உரிமை, பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்கக்கூடியவர்கள் மீது கடும் தண்டனை இருக்க கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பலகைகள் வைத்திருக்கின்றார்கள். அதை அது ஒரு கிண்டல் பொருளாக மாறிவிட்ட ஒரு சூழலை தான் பார்க்கின்றேன். இது மக்களை குறை சொல்வதை விட பல்வேறு விஷயங்களில தேர்தலில் நாங்கள் நேர்மையாக நடந்திருக்கின்றோம், நடுநிலைமையாக நடந்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இதை தடுப்பதற்கு ஏன் தவறிவிட்டார்கள்? எத்தனை பேரை இந்த விஷயத்தில் தேர்தலுக்கு 2 தினங்களுக்கு முன்னால் பண விநியோகம் செய்வதற்காக வேண்டி கைது செய்தார்கள், அவர்கள் சிறையில் அடைத்தார்கள் சொல்ல முடியுமா?
சரி, இதை தொடர்பாக நீங்கள் எதுவும் நீதிமன்றத்தை நாடப்போகிறீர்களா, எப்படி?
அது பிறகு தேர்தல் முடிவு வந்த பிறகு அது எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை நாங்கள் சந்தித்து பேசும்போது அது தொடர்பாக பேசுவோம்.